டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த அதிகாலை வேளைக்காக நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலேயே ஒவ்வொரு நாளும் நேயர்களுக்கு தந்து வருகிற புது கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் உடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய பணியிலே நீர் கொடுத்த புதிய உறவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிய உடன் ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னார்வமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிற பல சகோதர சகோதரிகளை கர்த்தர் எங்களுக்கு அறிமுகம் செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலேயும் புதிது புதிதாக நீர் தந்த நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு பின்னணியத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஆவலோடு கேட்கும்படியாய் அவர்கள் புதிதாக வானொலி பெட்டியை வாங்கி இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள், அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கைக்கு என்றென்றும் பயனுள்ளதாய் அமைய தூய ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, கடந்த வாரங்களிலே நடைபெற்ற டிரான்ஸ்வெல் ரேடியோவின் கூடுகைகளிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் வாழ்க்கையிலே உமக்காக செய்ய தீர்மானித்திருக்கிற காரியங்களை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் முழு முயற்சியோடும் செய்ய கர்த்தர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் குறிப்பாய் எங்கள் குடும்பங்களில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் சென்றடையத்தக்கதாக ஒவ்வொரு நாட்களையும் காலங்களையும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்தலும். எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கும் நீரே விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல நண்பர்களை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே நெசவு தொழில் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களின் தேவைகளை சந்தியும் அவருடைய பணியின் முன்னேற்றத்திற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு வகுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற துணையை ஏற்ற நேரத்திலே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பல மாதங்களாக பல வருடங்களாக கூட காத்திருந்து சோர்ந்து போன நிலைமையில யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் இந்த காலகட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுதேச ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரும் அவர்களை உற்சாகப்படுத்தாவிட்டாலும் ஆத்தும பாரத்தினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாக கிராமம் கிராமமாய் சென்று இயேசுவின் அன்பை அறிவிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர்தாமே பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வல்லமையை அநேகருக்கு கொடுக்கும் கிருபையை தாரும். பற்பல கிராமங்களிலே தூரமான இடங்களிலே சபை நடத்தும் போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு அவர்கள் செய்கிற ஊழியத்தினாலே அந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திலே வளர கனி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் இந்த நாட்களிலே சத்தியத்தை விட்டு வழி விலகி செல்லுகிற ஊழியக்காரர்களையும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ள வேண்டியபடி புரிந்து கொள்ளவும், தேவையில்லாத உலக காரியங்களையும் பிழைப்பு கடுத்த அலுவல்களையும் விட்டு ஒதுங்கி கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒருமுறை கூட தங்களை பூரணமாய் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாட்களிலேயும் வயோதிப நிலைமையிலிருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கவனித்து கேட்டு குறிப்பெடுக்கிற சகோதர சகோதரிகளுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என்ன நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் உம்முடைய வழிநடத்தலை அவர்களுக்கு தாரும். உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். உம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு தாரும். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அவர்களை நேசிக்கவும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்தோடு செய்யவும் கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான வேதனைகளின் மத்தியிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. நீரே அவர்களுக்கு தேவையான அற்புதமான சுகத்தை தாரும், ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், வேதனை நீங்கி சுகத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் கர்த்தருக்காக தியாகம் செய்த சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆத்ம பாரத்தோடு கூட, எப்படியாவது அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட, மிக தியாகத்தோடு உடைய ஊழியத்திற்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலேயும் நீர் பல்வேறு இடங்களிலே கொடுத்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்திலேயும் கெடுதல் மழை இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இன்னமும் மழை பெய்யாத இடங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமும் தரிக்கப்பட்டவர்கள் செய்யும் பாவங்களை பாராதபடி அவர்கள் மனம் திரும்ப செய்து அந்த இடங்களிலே நல்ல மழையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். நிலத்தடி நீர் மட்டம் உயரத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை எங்கள் காலத்திலே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற சகோதர சகோதரிகளோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இந்த புதிய வருடம் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 9 வசனம் முதல் நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10. அவர் 5 முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய இந்த பலிபீடம் பரலோகத்தில் காணப்படுகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இயேசுவின் இரத்தம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று எபிரேயர் 9:23-24 நாம் பார்க்கிறோம். இங்கே கூறப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதனை இவ்விதமாக கூறுகிறார். கவுனிங்கள், லூக்கா 11:50-51 வாசிக்கிறேன். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்கிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவர்களோடு கூட மகா உபத்திரவத்தின் காலத்தில் கொல்லப்பட்டவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். உலக ஜனத்தொகையில் 1/4 அழிக்கப்பட்டு போகும் என்று ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் திடமான அடித்தளத்தில் நின்று கொண்டு தேவனுடைய பரிசுத்த சட்டத்தின் அடிப்படையில் நீதி கேட்கிறார்கள். தொடர்ந்து 11 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மகா உபத்திரவ கால பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடும் கூட 2வது உயிர்த்தெழுதலுக்கு சேர்க்கப்பட வேண்டும். 6வது முத்திரை உடைக்கப்படுவதை குறித்து தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கோபாக்கினை நாள் வந்துவிட்டது. கவனிங்கள், வெளிப்படுத்தின சேஷம் 6:12-13. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி பகுதியின் ஆரம்பம் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. மகா கோபாக்கினையின் நாள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மகா உபத்திரவ காலம் இயற்கையின் எழுச்சிகளில் ஆரம்பமாகி அவற்றிலேயே முடிவடையும். முதலாவதாக மகா உபத்திரவத்தின் ஆரம்பம். இதை குறித்து யோவேல் 2:30-31 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:20 நாம் பார்க்கலாம். 2வதாக மகா உபத்திரவத்தின் முடிவு. இதை குறித்து யோவேல் 3:9-17 ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:9-13 ஏசாயா 34:4 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:29 நாம் பார்க்கலாம். பூமி அதிர்ச்சிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது மகா உபத்திரவத்தின் நிறைவேறுதல் அல்ல. இது மகா உபத்திரவ காலத்தில் இடம்பெறும். ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பூமி அதிர்ச்சிகளினால் பூமியின் ஜனத்தொகையில் ஒரு பகுதி குறைந்துவிட்டது. நமது நடமாடும் பூமி என்னும் புஸ்தகத்திலே பேராசிரியர் டேலே என்பவர் இவ்விதமாக எழுதுகிறார். கவனியுங்கள், கடந்த 4,000 ஆண்டுகளில் 13 கோடி உயிர்களை பூமி அதிர்ச்சிகள் விழுங்கிவிட்டது. மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16:18 சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கு பயங்கரமான ஒரு காட்சி கூறப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமி அதிர்ச்சியின் நிறைவேறுதல் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் கூறுகின்றபடி இவைகள் நிறைவேறும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6:14 வாசிக்கிறேன். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இதனை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை நாம் நாகும் 1:5 மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 பார்க்கலாம். வசனங்கள் 15-17 கவனியுங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இந்த பூமியில் உள்ளவர்கள் பாறைகளிடத்திலும் மலைகளிடத்திலும் தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாகவும் தங்கள் மேல் விழ வேண்டும் என்றும் வேண்டுதல் செய்கிறார்கள். எது நின்று மறைந்துள்ள விரும்புகிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் மகா கோபாக்கினையின் நாளுக்கு மறைந்து கொள்ள விரும்புகிறார்கள். அடுத்ததாக ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம். தேவனின் கோபம் என்பது கர்த்தரின் நாள். இந்த நாளை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். பூமியின் மேல் வரப்போகும் அந்த நாள் இனிமேல் வரப்போகிறது. இங்கு அது ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியானவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. சாந்தத்திற்கும் அமைதிக்கும் பெயர் பெற்ற ஆட்டுக்குட்டி கோபமடையாமலே இருப்பதில்லை. ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்றே கூறப்படுகிறார். அப்போஸ்தலனாய யோவான் அவரை உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் தன்மைகளை கொண்டதாக இருப்பதனாலோ அல்லது பலியிடப்பட வேண்டும் என்பதனாலோ ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கவில்லை. கிறிஸ்துவை குறிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை சிருஷ்டித்தார். ஆடு சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையா இருக்கிறது இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஆட்டுக்குட்டியின் குணாதிசயங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவர். கவனியங்கள், மத்தேயு 11:28-29 என்ன சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நட்பண்புள்ளவராக இருந்தார். தொடர்ந்து மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கெழுதின சுசேஷம் 10:14 பாருங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு தீங்கு விளைவிக்காதவர். ஆட்டுக்குட்டிகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒருபொழுதும் நமக்கு சொல்லப்பட்டதில்லை. ஆனால் நாய் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டிருக்கிற அநேக அறிவிப்பு பலகைகளை அநேக வீட்டின் தலைவாசலிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆட்டுக்குட்டி ஜாக்கிரதை என்று ஒரு இடத்திலேயும் எழுதப்பட்டதில்லை. இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தார். கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களையும் கழுவினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக, வெற்றியின் வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அவருடைய வாழ்க்கை அழகிய பூவின் நறுமணத்தைப் போல நறுமணம் வீசுவதாக இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே தங்கியிருப்பது ஆசீர்வாதம். அவர் பரலோகத்திற்கு சென்றதும் ஆசீர்வாதம். இயேசுவை விசுவாசிக்காத இந்த உலகம் கூட அவரது வாழ்க்கையை மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். தேவன் தன்னையே ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுத்தார். அப்படியானால் கோபம் என்பது என்ன? தேவனுடைய மனிதனுக்கு கோபம் அந்நியமானதுதான். தேவன் நல்லவர்களை நேசிக்கிறார், பொல்லாதவர்களை வெறுக்கிறார். நீயும் நானும் வெறுப்பது போல அவர் வெறுப்பதில்லை. தேவன் பழி வாங்குகிறவர் அல்ல. தேவன் நீதி உள்ளவர், தேவன் பரிசுத்தமுள்ளவர். தனக்கு எதிர்மாறானவைகளை அவர் வெறுக்கிறார். யெகோவா யுத்த புருஷன். அவர் வல்லமை உள்ளவரும் பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர். சுவிசேஷம் தேவனின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 18:18 என்ன வாசிக்கிறோம்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை பாருங்கள். அது ஏற்கனவே தேவனின் கோபத்தை, தேவனின் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. கோபத்தையும் ஆட்டுக்குட்டியையும் ஒன்றாக சேர்ப்பது தீயையும் தண்ணீரையும் ஒன்றாக கலப்பது போல இருக்கிறது இல்லையா? ஆனால் தேவனின் கோபாக்கினை அனைத்தும் ஆட்டுக்குட்டியில் வெளிப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு சிறு சாட்டையை எடுத்து காசுக்காரரை ஆலயத்தை விட்டே விரட்டிவிட்டார். அவர் வீணான வார்த்தைகளை பேசவில்லை. இயேசு கிறிஸ்து மத தலைவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்றும் கூறுகின்றார். அத்தி மரத்தை சபிக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 11:21 கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று கூறுகிறார். இயேசு எருசலேமை புறக்கணித்தார். ஆனால் அவர் அவ்விதமாக செய்தபோது அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்னமும் இயற்கையின் பலத்தை அடக்கி வைத்திருக்கிறார். அவற்றின் பலத்தை நியாய தீர்ப்பிலே பயன்படுத்துவார். பாவத்திற்கு விரோதமாக யுத்தத்தை தேவன் அறிவித்திருக்கிறார். மனுக்குலத்திற்கு இத்தகைய அழிவை ஏற்படுத்தியதை அவர் பொறுத்துக் கொள்வதில்லை. ஒரு நாளிலே ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் வெளிப்படும். அவர் கோபம் கொண்டு தண்டிப்பதில்லை என்று சிலர் எண்ணுகிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, சங்கீதம் 2:10-12 பாருங்கள். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி ஏறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோபம் பெரிதாயிருக்கப் போகிறது. அவர் நேசிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் தொடர்ந்து நம்முடைய பாவங்களிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நித்தியத்திலே அவர் நம்மை சேர்க்கப் போகிறதில்லை. அவர் கோபத்தினாலே அவர் தீர்மானித்த தண்டனையை நம்மேல் நிச்சயமாய் அனுப்புவார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7 கடந்து செல்வோம். இந்த 7 தேவன் இஸ்ரவேலில் கொஞ்ச பேரை முத்தரித்து புறஜாதிகளில் மீட்கப்பட்ட ஒரு கூட்ட மக்களையும் ரட்சித்தார் என்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புரிந்து கொள்வதற்கு கடினமான புத்தகம் என்று பெயர் பெற்றுவிட்டது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட பல காட்சிகள் கூறப்பட்டிருக்கிறது. அதனை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் தர்க்க சாஸ்திரங்கள் அடங்கிய புத்தகமாக தன்னில் தானே பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஏதாகிலும் ஒரு பகுதியை எடுத்து அதில் கூறப்பட்டுள்ள அடையாளங்களை நாம தெரிந்து கொண்ட ஏதேனும் ஒன்றுடன் இணைத்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே அது பொருந்தாததாகவும் புரியாததாகவும் காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவம் என்று சொன்ன காரியத்தை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது இந்த பூமியிலே தனது பணியை முடித்து அந்நாட்களிலே கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு உள்ள காலத்தை குறித்து சிந்திக்கிறோம். 2 Peter 1:20 பேதரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு வசனத்தை இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் முழுவதையும் விளக்க முற்படுவது தவறானதாகும். வேதாமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகமாக இருக்கிறது. பள்ளியிலே கணக்கு பாடம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் இரண்டு என்றுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். கடினமான கணக்குகளை முதல் வகுப்பிலே ஆரம்பிப்பதில்லை. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷமும் வேதாமத்தின் கடைசி புத்தகமாக இருப்பதனால் அதற்கு முந்தைய 65 புத்தகங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது இந்த புத்தகம் மிகுந்த அர்த்தமுள்ளதாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இப்பொழுது யோவான் மகா உபத்திரவ காலத்தை குறித்த விளக்கத்திற்குள் செல்கிறார். ஒலிவ மலை சம்பாஷணையை தவிர, அதாவது மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரங்களை தவிர, வேதாமத்தின் வேறு எந்த ஒரு பகுதியிலும் விளக்கமாக கூறப்படாத மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். யோவான் அதனை மேலும் விபரமாக கூறி மேலும் பல தகவல்களையும் தருகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியதின் அடிப்படையிலேயே யோவானும் கூறுகின்றார். நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்பதாக மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரத்தை வாசித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும். தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். நாம் சிந்தித்த வேத பகுதியிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் திட்டமாக பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அமைதலான ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நாளிலே கோபப்படப் போகிறார். அவருடைய முழு கோபத்தையும் உலகம் பார்க்கப் போகிறது. எனவே அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் 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 என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறானது. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யப் போகிறார். அன்படினாலே இந்த கிருபை நாட்களிலே யார் யார் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்கிறோம் என்பதை உணர்கிறோமோ, நாம் ஒவ்வொருவரும் அவர் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்தவர்களாக அவருடைய பாதத்திலே வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய உள்ளத்திலே வாரும், உம்முடைய பரிசுத்தாவியின் பலனை எனக்கு தாரும் என்று கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவருடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அவர் இலவசமாக கொடுக்கிற இந்த ரட்சிப்பையும் விடுதலையையும் விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கோபாக்கினை நாளை நிச்சயமாய் சந்திக்க வேண்டியதற்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கிருபையின் காலத்திலே அவரண்டை வருவோமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்தோ நடக்கப் போகிற காரியங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் வேதத்திலே எங்களுக்கு எழுதி வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிருபையின் நாட்களிலேயே எங்கள் பூமியிலே உள்ள ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிற உழைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தோம், ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாமல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவியாமல் யாரும் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவும் நீர் இலவசமாய் கொடுக்கும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக் கொள்ளவும் நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது உம்முடைய அன்புக்குள்ளே கடந்து வந்து பின்வாங்கி போயிருப்பார்கள் என்றால் உமது கோபாக்கினை குறித்த உணர்வுள்ளவர்களாய் மீண்டும் தங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க நீரே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 14:6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 14:6.